நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
தமிழ்நாட்டில் மிக முக்கிய சமூக இயக்கமாக பார்க்கப்படும் திராவிடர் கழகத்தின் கொள்கை பரப்புச் செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். திராவிட அரசியல் சார்ந்த களத்திலும் தமிழக ஊடக தளங்களிலும் மிகவும் பிரபலமாக வலம் வரும் அருள்மொழி அவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வருகை தந்திருந்த போது அவரை SBS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடிய நாங்கள்
ரைசல்
மற்றும் குலசேகரம் சஞ்சயன். இரண்டு பாகங்களாக இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கும் இந்த நேர்முகத்தின் முதல் பாகம் இது.
வணக்கம் அன்புக்குரிய அண்ணாமலை அருள்மொழி அவர்களே, உங்களை SBS ஒலிபரப்பு கூடத்தில் சந்தித்து உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி.
வணக்கம் அருள்மொழி அவர்களே.
வணக்கம். SBS நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களோடு உரையாடுவது எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி.
முதல் கேள்வியாக, நீங்கள் பிறந்த காலத்திலே சரஸ்வதி, லக்ஷ்மி, மேனகா என்றுதான் பெற்றோர் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவார்கள். உங்களுக்கு அருள்மொழி என்ற பெயர் சூட்டியதன் பின்னணி, நீங்கள் வளர்ந்த சூழல், அதை பற்றி கூறுவீர்களா?
என்னுடைய பெற்றோர் இருவருமே தந்தை பெரியார் வழியில் திராவிட இயக்கத்தில் ஈடுபட்டவர்கள். தந்தை பெரியாருடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் பெயர்களுக்கென்று ஒரு தனி கொள்கை இயக்கமே உண்டு. நீங்கள் உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். பன்னீர்செல்வம், சவுந்தர பாண்டியன், முத்தையா, காமராஜர், இந்த பெயர்களை கேட்டால் அவர்களுடைய பெற்றோர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த பன்னீர்செல்வம் என்பவர் சர் ஏடி பன்னீர்செல்வம், சவுந்தர பாண்டியன் என்பவர் WPA சவுந்தர பாண்டியன், முத்தையா என்பவர் வகுப்புரிமை தந்த முத்தையா, காமராஜுக்கு அறிமுகம் வேண்டாம். இப்படி இன்னொரு வகை உண்டு, அது லெனின், இங்கர்சால், பிராட்லா, சாக்ரட்டிஸ், ஸ்டாலின், இப்படி உலக பெயர்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் புத்தன், சித்தார்த்தன், கௌதமன், அசோகன், சங்கமித்ரா, இப்படி பெயர்கள் இருக்கும். இதை போல திராவிட இயக்கத்தில், தந்தை பெரியார் இயக்கத்தில் இருந்து தமிழ் இயக்கத்தோடும் தொடர்பு கொண்ட புலவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் என்னுடைய தந்தை புலவர் அண்ணாமலை அவர்கள். என்னுடைய தாயார் சரசு. என்னுடைய தாயார் நிறைய நாவல்கள் படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர். எல்லா புத்தகங்களையும் படிப்பார். விடுதலை நாளேடு தொடங்கி கல்கண்டு புத்தகம் வரைக்கும் இடையில மூவா அவர்களுடைய கதைகள்லாம் நிறைய படிப்பார். அந்த இருவருடைய விருப்பத்தினால் என்னுடைய குடும்பத்தில் அனைவருக்குமே நல்ல தமிழ் பெயர்கள். என்னுடைய மூத்த அண்ணன் அண்ணாமலை மகிழ்ணன், அடுத்து தேன்மொழி அக்கா, இளவழகன் அடுத்த அண்ணன், அதற்கு பிறகு மான்விழி, நான் ஐந்தாவது குழந்தை. என்னுடைய பெயர் அருள்மொழி. அன்றைய பழக்கத்தின்படி என்னுடைய பாட்டிமார்கள் எல்லாம் எனக்கு அஞ்சலை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கு மாற்றாக என் தாயார் படித்த மூவா அவர்களுடைய நூலில் இருந்து அருள்மொழி என்ற பெயரை எனக்கு சூட்டிவிட்டார்கள். இதுதான் என் பெயர் வரலாறு.
இன்றைய தமிழக சூழலில் பல இளைஞர்கள் தமிழ் தேசியம் குறித்த ஒரு பார்வையோடு நகர்கின்றார்கள், அல்லது அது தொடர்பாக ஈர்க்கப்படுகின்றார்கள். திராவிட கொள்கை மீது அவர்களது ஈர்ப்பு குறைகிறது. கேள்வி எப்படின்னா, திராவிட கொள்கையில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங், ஏதோ வந்து குறையுது, அது வந்து ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு இல்லை, அல்லது அதன் தேவை இல்லை, அல்லது நீர்த்து போயிட்டு தமிழ் தேசியம் வந்து வீரியமிக்கது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க?
தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்கம் வளர்த்தெடுத்த ஒரு கொள்கை பார்வை தான். தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்கத்துக்கு எதிரானதோ முரணானதோ கிடையாது, மாற்றும் கிடையாது. திராவிட இயக்கம் முன்னெடுத்த மாநில சுயாட்சி என்பது இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலமும் அவற்றுக்குரிய உரிமைகளோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் தேசிய இனங்களுடைய நிர்ணய உரிமை என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை. அந்த வகையில் திராவிட இயக்கம்தான் தமிழ் தேசியம் என்கிற கொள்கைக்கும் அடித்தளமாக அமைந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு சிலர் அதனை புரிந்தவர்கள், ஒரு சிலர் அவர்களுக்கே தமிழ் தேசியம் என்னவென்று தெரியாது, ஆனால் அவர்கள் பேசுவது தமிழ் தேசியம் என்றும் அது திராவிட இயக்கத்துக்கு எதிரானது என்றும், அல்லது திராவிட இயக்கம்தான் அதை தடை செய்கிறது என்றும் ஒரு தவறான பரப்புரையை மேற்கொள்கிறார்கள். எப்பொழுதுமே நீண்ட நாளாக இருக்கும் ஒரு இயக்கத்திற்கு ஒரு மாற்று தேவை என்றோ, அல்லது அதற்கு மாறாக ஒருவர் பேசும்போதோ அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுவது இயற்கை. அந்த வகையில் சில பேர் சில மன மயக்கங்களுக்கு ஆளாவதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நிரந்தரமானதல்ல, ஒரு மேகம் போல நகர்ந்து செல்லக்கூடியது. இப்போது அது கலைந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் தேசியம் திராவிடம் பெற்றெடுத்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை இப்போது வயது முதிர்ந்து ஒரு முதிர்ச்சி அடைந்துள்ளது என்கிற அளவுக்கு நாம் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா திராவிட கொள்கையை கடைபிடிக்கின்ற அரசியல் கட்சிகள் அதன் கொள்கைகளில் தெளிவாக இல்லை, அல்லது அது குறித்த செயல்பாடு போதுமானதாக இல்லை என்பதால் அவர்கள் தமிழ் தேசியம் மீது ஈர்க்கப்படுகின்றார்கள். அதில் தவறில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் தானே இல்லையா?
முதல்ல தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்கம் பெற்றெடுத்த குழந்தை என்ற கருத்தே சரியில்லை. திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் தமிழ் தேசியமும் ஒன்று. தமிழ் தேசியம் என்று சொல்லும் பொழுது இப்போது நீங்கள் கருதி பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்ற குரலை ஒலிக்கக்கூடிய சிலருக்கும் திராவிட இயக்கம் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும் ரெண்டு ஒன்றுதான். நாங்கள் அதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வேறுபாடு என்று சொன்னால், நாம் வாழ்கிற மண்ணில் நம்மோடு வாழ்கிற மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த மண்ணிலே வாழ்பவர்கள், அவர்களை அந்நியப்படுத்த கூடாது. தமிழ் தேசியம் என்கிற பெயரில் வேறு யாருக்கும் இங்கு உரிமை இல்லை, அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு போக்குதான் இன்று தமிழ் தேசியம் என்ற பெயரில் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு இன மக்களை, ஒரு மொழி பேசும் மக்களை குறிவைத்து அவர்களால் தான் இந்த நாடே கெட்டு போகிறது, அவர்களால் தான் தமிழர்களுக்கே வாய்ப்பில்லை என்பதான ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குகிற ஆபத்தான போக்கு, அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இப்போது திராவிட இயக்கத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற தமிழ் தேசியம். ஆகவே அந்த கருத்துக்களை ஒருபோதும் திராவிட இயக்கம் ஏற்றுக்கொள்ளாது. இப்போது கிளம்புகிற இந்த சில கூச்சல்கள் என்பவை நான் முதலில் சொன்னது போல மிக மிக தற்காலிகமானவை, ஒரு பலூன் போல விரைவில் வெடித்து சிதறக்கூடியவை.
திராவிட கட்சிகளின் அரசியல் எடுத்துக்கொண்டால், தேர்தலிலே போட்டியிட வேட்பாளர்களை நியமிக்கும் போது தலித் பின்னணி கொண்டவர்களை சரியான தொகுதிகளிலே போட்டியிட வைப்பதில்லை என்றொரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்?
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலில் எந்தெந்த பகுதியில் பெரும்பான்மையாக சில சமூகங்கள் இருக்கின்றனவோ அந்த சமூக மக்களை தேர்ந்தெடுத்து நிறுத்துவது என்பது பலகாலமாக நடைமுறையில் இருக்கக்கூடியது. அந்த நடைமுறையில் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அல்லது பட்டியல் சாதிகள், அந்த சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு மிக மிக தவறானது. ஏனென்றால் அந்த பகுதியில் யார் தொகுதியை வெல்லக்கூடிய வலிமை படைத்தவர்களோ அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். இப்போ ஒரே ஜாதியில்தான் ரெண்டு கட்சியும் வேட்பாளரை நிறுத்தும், ஆனால் ஒருவர் தான் வெல்லுவார். ஒரே ஜாதியில் இரண்டு வேட்பாளர் இருந்தாலும் இருவருக்கும் வெல்ல வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் எந்த ஒரு கட்சியிலேனும் தனிப்பட்ட செல்வாக்குடன் ஒரு பட்டியல் சமூக தலைவர் ஒருவர் வளர்ந்திருக்கிறார் என்றால் அவரைத்தான் தேர்ந்தெடுப்பார்களே தவிர நம்ம ஜாதிக்காரர் உறவினர் என்ற வகையில இன்னொருவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இப்பொழுதுதான் அரசியல் மயப்படுத்தப்பட்டு ஓரளவிற்கு பட்டியல் சமூக மக்களில் இருந்து பலர் மிகச்சிறந்த அரசியல் அமைப்புகளில் ஈடுபட்டு வருகிறார்கள், பல இளம் தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே அப்படி ஒதுக்கப்படுகிறார்கள் என்றோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்றோ கூறும் குற்றச்சாட்டு தவறானது.
ஆனால் இந்த நடைமுறை சாதிய வேறுபாட்டை அதிகரிக்கிறதா இல்லையா?
அத்துடன் தலித்துகளை தனித்தொகுதிகளில் மட்டுமே நிறுத்துவது என்பதான போக்கு திராவிட கட்சிகளில் இருக்கிறது. அது மற்ற கட்சிகளில் இல்லை அப்படி நான் எல்லாம் சொல்ல வரல. ஆனால் திராவிட கட்சிகள் தனி தொகுதிகளில் மட்டுமே தலித்துகளை நிறுத்துவதுங்கிற போக்கில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களால் வெல்ல முடியும் வெல்ல முடியாது என்பது இரண்டாம் பட்சம்.
அடிப்படையில் நீங்கள் கேட்டதை போல இந்த போக்கு ஜாதிய அடையாளத்தை அல்லது வேறுபாடுகளை அதிகப்படுத்தக்கூடியதுதானே என்றால், ஆமாம், அது அப்படியே இருப்பதை ஸ்டேட்டஸ்கோ, அந்த இருப்பது மாறாமல் செய்யக்கூடிய ஒரு ஆபத்து அதில் உண்டு. ஆகவே அது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. அதே போல சில தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு இப்பொழுது உடனடியாக அந்த தொகுதியோடு நினைவுக்கு வரவில்லை, ஆனால் சில தொகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இன்னும் பொது தொகுதிகளில் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு சரியான பார்வைதான். அந்த வாய்ப்பு வளரும், வளர வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன்.
அடுத்ததாக தலித் பற்றியே பேசுவோம். பெரியாரை பொறுத்த அளவில் அவர் வந்து தலித் மக்களுக்கு எதுவும் செய்யலை, எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்றது கூட ஒரு தவறான கூற்றாக இருக்கலாம். அதிகமாக ஒன்றும் செய்யலை, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களை செய்த அளவுக்கு பெரியார் ஒன்றும் தலித்துகளுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அதை எல்லா தலித் தலைவர்களும் சொல்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ திருமாவளவன் மாதிரி வந்து சிலர் வந்து பெரியார் நிறைய செஞ்சிருக்கிறாருங்கிறத சொல்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து அப்படியான ஒரு பார்வை அல்லது ஒரு விமர்சனம் பெரியார் மீது வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க?
பெரியார் அவர்களை பொறுத்தவரையில் அவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கென்று அல்லது தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று தனித்தனியாக செயல் திட்டங்கள் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவருடைய மாநாடுகளாகட்டும் தீர்மானங்களாகட்டும் அந்தந்த காலகட்டத்தில் எந்த சமூக பிரச்சினைக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அவற்றை முதன்மைப்படுத்துகிறார். அவருடைய மாநாடுகளாகட்டும் செயல்பாடுகளாகட்டும் யாரையும் தனித்து இவர் இன்ன ஜாதி என்று குறிப்பிட்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அனைத்து பிரச்சனைகளையும் ஒன்றாக கருதுகிறார். இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி உரிமை, பெண்களுக்கான மாற்றங்கள், சட்டங்கள், இவை மூன்றும் மிக அதிகமாக அந்த மாநாடுகளில் பேசப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பெரியாரை பற்றி ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய தங்கை கண்ணம்மையார் அவர்கள் அவரோடு அரசியல் வாழ்க்கையிலே பயணித்தவர். 30களில் அவர் ஈரோடு அர்பன் பேங்க் வங்கியினுடைய இயக்குனர் தேர்தலில் போட்டியிடுகிறார். அந்த இயக்குனர் தேர்தலில் அவர்தான் முதல் பெண் வெற்றி பெற்று வாக்களிப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை பாராட்டி தந்தை பெரியார் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது டைரக்டராக தேர்ந்தெடுத்த அந்த வங்கியின் ஓட்டர்களை பாராட்டிவிட்டு, இதை போலவே அடுத்த ஆண்டு தேர்தலில் எப்படியாவது ஒரு தாழ்த்தப்பட்ட மெம்பரை நீங்கள் இயக்குனராக்கிவிட வேண்டும் என்று எழுதுகிறார். இப்போ வெற்றி பெற்றது தன்னுடைய தங்கை என்பது அல்ல, ஒரு பெண், இப்பொழுதுதான் முதலாக ஒரு பெண், அடுத்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் அங்கு வர வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. அதே போல நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்க கூடும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் தந்தை பெரியாருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார்கள் அவருடைய பணிக்கு நன்றி சொல்வதற்காக. அந்த மாநாட்டில் அவரை நிறைய புகழ்ந்து பேசுகிறார்கள். அதற்கு ஏற்பாக விடை சொல்லும் போது பெரியார் பேசுகிறார், நீங்க பாராட்டுறீங்க, எல்லாம் செய்திருக்கீங்க, இது வந்திருக்கு, ஆனாலும் 100 ஆண்டு கண்ட உயர்நீதிமன்றத்தில் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, இன்னும் ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியாக வரவில்லையே, என்ன தொண்டு செஞ்சு என்ன பயன் என்று பேசுகிறார். அந்த பேச்சுக்கு பிறகுதான் அதை கேட்டு கலைஞர் அவர்கள் யார் நீதிபதியாக தகுதி உள்ளவர்கள் என்று பார்க்கும் பொழுது நேரடியாக உயர்நீதிமன்றத்திலிருந்து பரிந்துரை வர வேண்டும் அல்லது மாவட்ட நீதிபதிகளாக இருப்பவர்கள் மேல்நிலைக்கு வர வேண்டும். அந்த மாவட்ட நீதிபதிகள் பட்டியலை எடுத்து அதில் 3 அல்லது 4 இடத்தில் இருந்த மரியாதைக்குரிய ஐயா வரதராஜன் அவர்கள் கடலூர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கிறார். அவருடைய பெயரை முன்மொழிந்து நீதிமன்றத்தின் மூலமாக அவர் பெயர் பரிந்துரைக்க செய்து அவரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த நீதிபதியாக பணியமர்த்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் தாழ்த்தப்பட்ட சமூகத்து நீதிபதியும் திரு வரதராஜன் ஐயா அவர்கள்தான். இப்படிப்பட்ட செய்திகள், இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால், இவையெல்லாம் ஒரு தொடக்கம். ஒரு ஜட்ஜு வந்துட்டா போதுமா? போதாது. ஆனால் அதுதான் வந்து ஓபனிங் த கேட். ஒரு ஐஏஎஸ் வந்தா போதுமான, ஐஏஎஸ் அதிகாரிகள் நடத்திய பாராட்டுல தான் தந்தை பெரியார் அதை பேசுகிறார். அதே போல சத்யவாணி முத்து அவர்களை பற்றி குறிப்பிடும் போது ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி என்ன கேக்குறாங்க, நீங்க உங்களுக்கு பொண்ணோ பிள்ளையோ இருந்திருந்தால் அவங்களுக்கு எப்படி திருமணம் பண்ணுவீங்க என்று. எனக்கு ஒரு பெண்ணோ பிள்ளையோ இருந்திருந்தால் நான் சத்யவாணி முத்து மகளுக்கு தான் கொடுத்திருப்பேன், அவர்கள் வீட்டில் தான் நான் திருமணம் செய்திருப்பேன். அப்ப நீதான் காதல் திருமணம் செய்யணும்னு சொல்றியே என்று கேட்டால், அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து எப்படியே காதல் அப்படி வர்ற மாதிரி பார்த்துருப்பேன், அப்படி பண்ணிக்கிற மாதிரி செய்வேன். இது வந்து ஒருவர் திட்டமிட்டு பேசுகிற பேச்சு அல்ல. ஆக ஒரு சமூக மாற்றம் என்பது அரசு துறைகளில் வர வேண்டும், நீதித்துறையில வர வேண்டும், சமூக மாற்றத்தில் திருமண உறவுகளில் வர வேண்டும். இதுதான் தந்தை பெரியார் அவர்களுடைய அணுகுமுறை. இதுல இருந்து அடுத்து திராவிடர் கழகத்தினுடைய செயல்பாடுகள்ல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். தர்மபுரியில் ஒரு காதல் திருமணம் நடந்தது, அதனால 2 ஊர்கள் எரிந்தன. இது எல்லாருக்கும் தெரியும், திவ்யா இளவரசன். அந்த 2 ஊர்கள் எரிக்கப்பட்ட பிறகு தர்மபுரியில ஒரு தடை போடப்படுகிறது. இந்த ஜாதி பிரச்சனை காரணமாக இன்னார் வரக்கூடாது. இதெல்லாம் அந்த பிரச்சனைகள் நடந்து 1 மாதத்திற்குள் ஜாதி ஒழிப்பு மாநாடு என்று தர்மபுரியிலே நடத்தி திராவிடர் கழக தலைவர் அவர்கள் ஒரு பெரிய அதிர்வலையை கிளப்பினார். அதற்கும் மேலாக அதிலிருந்து ஒரு குறைந்த காலத்துக்குள்ள சுயமரியாதை திருமண நிலையத்தின் மூலமாக மணப்பெண் மணமகன் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஜாதி மத மறுப்பு மன்றல் விழா, இதுதான் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்தது. சில பேர் அதற்கு தடையெல்லாம் கூட கோரினார்கள், ஜாதி மத மறுப்பு மன்றல் விழா என்று. ஆக அரசு துறைகளுக்கு செல்லணும்னா சட்டப்படியான முறை, சமூக மாற்றம் நடக்கணும்னா சமூக நிகழ்வுகள். இது இரண்டையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் வைத்த அந்த அடித்தளம்தான். ஆகையினால் அவருக்கு எதிராக பரப்பப்படுகிற இந்த பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரம் 90களில் தொடங்கியது. திட்டமிட்டு 90களில் சில பார்ப்பன பத்திரிகைகள் மூலமாக, ஆனால் அந்த சமூகத்தை அல்லாத தலித் சமூகத்தை சேர்ந்த சில எழுத்தாளர்களை கொண்டு இவை எழுதப்பட்டன. அந்த பிரச்சாரம் தான் இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல முறை நாங்கள் பதிலும் சொல்லி இருக்கிறோம், எங்களுடைய செயல்பாடுகளிலும் அவர்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பிரச்சாரம் வேண்டும் என்று திட்டமிட்டு பரப்பப்படுகிறது.
சமூக மாற்றம் பற்றி பேசினீர்கள், அரசியல் மாற்றம் பற்றி பேசும்போது திராவிடர் கழகம் தேர்தலில் ஈடுபடுவதில்லை என்றாலும் அந்த கொள்கையை பின்பற்றி வந்த அரசியல் கட்சிகள் குடும்ப வாரிசுகளை உருவாக்குவது பரம்பரை பரம்பரையாக இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இதுல ரெண்டு விதமாக பார்க்கிறேன். ஒன்று, திராவிட இயக்கங்கள் மட்டுமல்ல காங்கிரஸ் மீதும் இந்த குற்றச்சாட்டு உண்டு. ஒரு தலைவர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலுக்கு வருவது, பொது வாழ்வுக்கு வருவது, அவர்களுக்கு பிறகு அந்த பதவிகளுக்கு வருகிறார்கள் என்பதை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் ரெண்டாவது. முதலில் அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒரு கட்சியினுடைய அமைப்பு அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. இதை நாம் வெளியிலிருந்து எப்படி விமர்சிக்க முடியும்? இரண்டாவது, என்னை பொறுத்தவரையில் இந்த அமைப்புகள் தான் ஜனநாயக உரிமைகளை பற்றி அதிகமாக பேசுகிற அமைப்புகள். ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய சர்வாதிகார அமைப்புகள் உள்ளுக்குள் ஜனநாயக தன்மையோடு இயங்குகின்றன. தீவிரவாத அமைப்புகள் உட்பட அவர்கள் உள்ளுக்குள் ஜனநாயகத்தன்மையோடு இயங்குவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தை மக்களிடத்தில் காப்பாற்றுகிற அமைப்புகள், கட்சிகளுக்குள் அவர்களுடைய குடும்ப வாரிசுகள் வருவது என்பது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாலும் அடுத்த கட்ட தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது.
ஒரு கட்சியை பொறுத்தளவில் அதன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அந்த குடும்பத்திலேருந்து யாராவது வந்தால் கூட அவர் தலைவராக மாற முடியும்னு சொல்கிறீங்க. ஆனால் நடைமுறையில் இரண்டாம் கட்ட தலைவர்களை உண்டாக்குறதே தலைமை தான். அப்படியாக அவருக்கு ஜால்ரா அடிக்கிற அல்லது அவர் சொல்லுகிறதை ஆமோதிக்கின்றவர்கள் இரண்டாம் கட்ட தலைவராக வரும்போது அதில் பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லையே.
பொதுவாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பவர்களை தலைவர்கள் உருவாக்குவதில்லை, அந்த கருத்தை தவறு. இரண்டாம் கட்ட தலைவர்களாக வருகிறவர்கள் அவரவர்கள் பகுதியில் பணியாற்றி அதில் இருந்து வளர்ந்து வருகிறவர்கள் தான்.
ஒரு ப்ரொமோஷன், பதவி உயர்வு அல்லது கட்சியில் உயரணும், அமைச்சராகணும், எம்எல்ஏ சீட் வாங்கணும் அல்லது எம்பி சீட் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தலைமையை பொறுத்து தான் இருக்கு. அதனால நீங்க என்னதான் பவர்ஃபுல்லாக ஒரு மாவட்டத்தில் ஒரு அரசியல் சக்தியாக இருந்தா கூட உங்கள் தலைமை உங்கள் மீது அதீத நம்பிக்கை கொள்ளவில்லை அல்லது இவர் வந்து நமக்கு எதிராக கிளம்புவாருன்னா நீங்க முன்னுக்கு வர முடியாதுங்கிறதா யதார்த்தம் இல்லையா?
எனக்கு தெரிந்து திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை, நீங்க அரசியல்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பிட்டாலும்,
திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் நான் குறிவைத்து பேசல, அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும். ஆனா அதில் வந்து ஜெயலலிதாவுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனா அவரோட இருந்த தோழி வாரிசு, அல்லது வந்து எம்ஜிஆருக்கு பிள்ளைகள் இல்லை, அவரோட இருந்த ஜெயலலிதாவை வந்து அவர் நியமிச்சது. நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, விமர்சனமே திராவிட கட்சிகள் அதன் தலைமை வந்து எதை முடிவு பண்ணுதோ அதை வந்து திணிக்க முடியுது.
எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, முதல் முறையாக ஜெயலலிதாவே வாரிசுதான், அதிமுகவிலும் இந்த வாரிசு அரசியல் தான் நடக்கிறது என்ற கருத்தை முதல் முதல்ல நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதுவரைக்கும் வாரிசு அரசியல் என்பவர்கள் தேசிய அளவில் காங்கிரஸையும் மாநில அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் இரண்டு பிரச்சனைகள் இதில் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் குறிப்பிடுவது ஒரு ஜனநாயக அமைப்புக்கு இது சரியல்ல என்பது ஒரு கருத்து. அதே நேரத்தில் இப்படி ஒருவர் இருக்கும் பொழுது எல்லோரும் அதற்கு உடன்பட்டு செயல்படுவார்கள் என்கிற மனநிலை அந்த அமைப்புகளை காப்பாற்றுகிறது, அதுவும் உண்மை. இப்ப இரண்டு பேர் ஒரே குடும்பத்தில் இருந்தார்கள் என்றால் அந்த அமைப்பு யாரை ஏற்றுக்கொள்ளுகிறது? அவர்கள் அந்த கட்டமைப்பை அப்படி காப்பாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். நாம ஜனநாயக தன்மையை வளர்க்கிறோம் என்கிற பெயர்ல ரெண்டு பேர் போட்டி போட்டுக்கொண்டு அது ரெண்டு கட்சி ஆவதை விட இருவரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவரை அவர் குடும்பத்திலிருந்து வருவதனால் விலக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அந்த இயக்கங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்களுடைய கவலை. நான் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்டத்தில் இருப்பவர் வேலூர் மாவட்ட செயலாளரை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மதுரையில் இருப்பவர் திருச்சியில் இருப்பவரையோ திருவண்ணாமலையில் இருப்பவரையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் நான்கு பேரும் இன்னொருவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர் தலைமை குடும்பத்திலிருந்து வருகிறார் என்று சொன்னால் அந்த நான்கு பேரையும் ஒற்றுமையாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை காப்பாற்றுவதை பற்றி தான் அவர்கள் நினைக்க முடியும். குடும்பங்களோ குடும்பங்களுடைய வாரிசுகளோ தலைவர்களாக இருப்பது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அந்த இயக்கமும் அந்த தத்துவமும் சரியாக கொண்டு செல்லப்படும் என்றால் அதனை அந்த அமைப்பு ஏற்றுக்கொள்ளுகிறது, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் அதில் என்ன நமக்கு பிரச்சனை இருக்க முடியும்?
மிக்க நன்றி அம்மா. இந்த நேர்காணலை இத்துடன் முடித்துக் கொள்வோம். அடுத்த பாகமாக வேறு கேள்விகளுடன் இந்த நேர்காணலை தொடர்வோம்.
மிக்க நன்றி உங்களுக்கு.
உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.